தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொருட்டு நாம் எல்லோருமாய் திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 6:7-10 வரை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். 7:10 வரை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசி.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார்.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ
அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
தன் மாம்சத்தின்று விதைக்கிறவன்
மாம்சத்தினால் அழிவை அறுப்பான்.
ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக
விசுவாச குடும்பத்தாருக்கும்
நன்மை செய்வோமாக,
உதவி செய்வோமாக. நாம் வாசித்த வேத பகுதி ஒரு குறிப்பிட்ட வேத சத்தியத்தை முக்கியமாக நமக்கு போதிக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு விதைப்பும் அறுப்பும். Sowing and reaping. விதைப்பும் அறுப்பும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெல்லை விதைத்து கோதுமையை நாம் அறுக்க மாட்டோமே, அல்லது கோதுமையை விதைத்து நெல்லை நாம் அறுக்க மாட்டோமே. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் இருக்கிற அறிவு. நாம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். நெல்லை விதைத்தால் நெல்லை அறுக்கிறோம், கோதுமை அறுக்க மாட்டோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இது ஒரு ஆவிக்குரிய தத்துவம். இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். இது ஒரு ஆவிக்குரிய தத்துவம். எதை நாம் விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். நான் சொல்றதை நன்றாய் கவனித்துக் கொள்வோம். தேவன் நமக்கு கேட்கிற செவிகளை தருவாராக. செவி தினவுகள் நீங்குவதாக. எப்போதும் கட்டாலும் எப்போதும் கேட்டாலும் நாம் அதை கை கொள்ளாத அளவுக்கு இருக்கிற செவி தினவுகள் நம்மை விட்டு நீங்குவதாக. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இந்த நாளில பலமாய் கிரியை செய்வாரா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் முக்கியமான ஒரு காலகட்டம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நாம் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். வேத சத்தியம் இதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துறது. இதை நாம் உணர்கிற நாம் தேவ வசனத்துக்கு கருத்தாய் செவி சாய்த்து கருத்தாய் வாழ்வோமா இருந்தால் நாம் வெக்கப்படாதிருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று சொல்லி 8 சொல்றது. 7:6 சொல்றது மோசம் போகாதிருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று சொல்லி இதற்கு பிற்பாடுதான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பார். நன்றாய் கவனிங்க. மோசம் போகாதிருங்க, ஏமாற்றப்படாதிருங்க. டோன்ட் பி டிசீவ் பை எனிபடி பை எனிதிங். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். வாட் இஸ் தி மீனிங் பை தட்? அதன் அர்த்தம் தான் என்ன? இதன் தாற்பரியம் தான் என்ன? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இதை சொல்லித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆவிக்குரிய வாழ்வு என்பது, அல்லது தேவனோடு நாம் வாழுகிற வாழ்வு என்பது, அல்லது விசுவாச வாழ்க்கை என்பது, ஒரு விதைப்பும் அறுப்பும் போலத்தான். செய்கிறகே ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, அல்லது தேவனோடு நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு விதைப்பும் அறுப்பும் தான். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எதை நாம் விதைக்கிறோமோ அதையே நாம் அறுக்கிறோம். இது மாறாத பிரமாணம், இது வேத பிரமாணம், அல்லது இது தேவ பிரமாணம். இட்ஸ் எ பிரின்சிபல் ஆஃப் காட். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். அர்த்தம் என்ன? மறுபடி பிறந்து அல்லது ரட்சிக்கப்பட்டு பாவங்களை விட்டு ஓய்ந்து மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியன் அபிஷேகத்தை பெற்று பிற்பாடும் மனப்பூர்வமாய் நம்முடைய பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நாம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருப்போம். ஆனால் நாம் நம்மை படைத்த தெய்வத்தை, நம்மை ரட்சித்த தெய்வத்தை நாம் பரிகாசம் பண்ணுகிறோம், அல்லது விளங்க சொன்னால் கேலி செய்கிறோம். Listen to me carefully. மறுபடி பிறந்த அனுபவத்தை பெற்று அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிற்பாடும் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய மாமிச பிரகாரமான எண்ணங்களும் விருப்பங்களுக்கும் அவ்வப்போது பலியாகி நம்முடைய மனதிலும் விருப்பங்களுக்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாக நாம் தொடர்ந்து நாம் பாவங்களை செய்து கொண்டிருந்தால் அதன் அர்த்தம் நாம் தேவனை பரிகாசம் பண்ணுகிறோம், நாம் ஆண்டவரை கேலி செய்கிறோம். ஆகவேதான் வசனம் சொல்றது மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். நாம் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் நாம் ஆண்டவரை கேலி செய்கிறோம், நாம் அவரை பரிகாசம் பண்ணுகிறோம். அவர்தான் பைபிள் சொல்றது மோசம் போகாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாற்றப்படாதிருங்கள். நம்மை நாம் ஏமாற்றிடக்கூடாது. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது அல்லது மறுபடியும் பிறக்கிறது என்பது நாம் பாவத்துக்கு மறித்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நீதியுள்ள வாழ்வு வாழுவதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு, அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழுவதற்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து மனம் திரும்பி பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் இரட்சகராய் பாவ பரிகாரியாய் அவரை நான் ஏற்றுக்கொண்டு அவரோடு நான் வாழ ஆரம்பித்து விட்ட இந்த பரிசுத்த வாழ்விலே, இந்த நீதியுள்ள வாழ்விலே கரைகளும் திரைகளும் தேவ துரோகங்களும் பாவங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்குமா இருந்தால் அர்த்தம் நாம் தேவனை பரிகாசம் பண்ணுகிறோம், ஆண்டவரை கேலி செய்கிறோம். என கரிமானவர்களே, முடிவு பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், தன்னை கேலி செய்ய ஒட்டார். ஏன? தேவன் இன்றைக்கும் தேவனாகவே இருக்கிறார். He will never ever change. இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ராஜரீகம் பண்ணுவது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூமி அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதாவது தேவன் அரசாளுகிறார். The Lord is reigning. தேவன் அரசாளுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் பூமி அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவன் இந்த உலகத்தை, இந்த பூமியை ஆளுகை செய்கிற படியால் தான் இன்று வரைக்கும் இந்த பூமி அசையாமல் உறுதிப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேதம் சொல்றது, தேவன் இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போட்டாராம். அவர் அஸ்திவாரம் போடும் போது தேவ தூதர்கள் எல்லாம் கம்பீரித்தார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்றது. விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் சொல்லுவதற்கும் ஆச்சரியம், கேட்கறதுக்கும் ஆச்சரியம். இந்த பூமியின் அஸ்திவாரத்தை எவராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்றது, தேவன் இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போட்ட போது தேவ தூதர்கள் எல்லாம் கம்பீரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள் என்று. மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் இந்த பூமிக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு இதை இளநிறுத்தி அது தன்னைத்தானே சுட்ட வைத்து பருவ காலங்களை ஏற்படுத்தி மனுஷன் வாழுவதற்கு ஏற்றபடி அதை பக்குவப்படுத்தி உன்னையும் என்னையும் இந்த பூமியிலே வாழ வைத்து உன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை மறவாதபடி அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாதபடி உன்னையும் என்னையும் காத்துக்கொள்ள வேண்டியது நம் எல்லோருடைய பொறுப்பும் கடமையும் அல்லவா? இதுல இருந்து நாம் தவறும் போதுதான் நாம் வழி மாறுகிறோம். டைரக்ஷன் மாறுது. உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு, உன்னையும் என்னையும் உருவாக்கின ஒரு தேவன் உண்டு, உனக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கு உரு கொடுத்து அனுப்பின ஒரு தேவன் உண்டு. உன்னை சிருஷ்டித்த தேவனை மறவாதே. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை எங்க வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆயிரங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவர் ஆண்டவர் என்பதை அடித்து கூறுகிறோம். இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? இன்று வரைக்கும் இந்த செய்தி இந்த உலகம் முழுவதும் பறந்து கொண்டே இருக்கிறது, பரவிக்கொண்டே இருக்கிறது. எவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய நற்செய்தி, தேவனுடைய சுவிசேஷம் இந்த உலகத்தை நிரப்புகிற காலம் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கு. இரும்பு திரை நாடுகளையும் இன்றைக்கு ஊடுருவிருக்கிற ஒரே ஒரு நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த சுவிசேஷம் என்பதை யாரால் மறுக்க முடியும், அல்லது மறைக்க முடியும்? Sowing and reaping. விதைப்பும் அறுப்பும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு விதைப்பும் அறுப்பும் போலத்தான். எனக்கு அருமையான தேவோட ஜனமே, தேவ சமூகத்தில் நான் சொல்றேன், இந்த வசனத்தை பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. நான் உண்மையை சொல்றேன், தேவனுக்கு உண்டா? ஏன்னா உங்களுக்கு பிரசங்கம் பண்ண அது எனக்கும் போதனை தான். நான் எதை விதைக்கிறேனோ அதைத்தான் அறுக்க போறேன். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுக்க போறீங்க. நான் எதை விதைக்கிறேனோ அதைத்தான் அறுக்க போறேன். ஆகவேதான் வசனம் சொல்லுது, மாமிசத்தின் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் அப்படி இருக்க பாரு. எட்டாம் வசனம், தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் என்னத்தை அறுப்பானா? அழிவை அறுப்பான். அந்த அழிவு என்ற வார்த்தை என்ன தெரியுமா? தட்ஸ் மீன் நித்திய அழிவு, மரணம். நாம் எல்லாரும் மாமிசத்தினால் இருக்க, we are still in flesh and blood. மாமிசத்தினாலும் ரத்தத்தினாலும் உருவாக்கப்பட்டிருக்கு. எலும்புகளும் நரம்புகளும் அதை நிறுத்தி நேராக வச்சிருக்கு. That's all. இந்த மாமிசம் எதையெல்லாமோ விரும்புது. நாம் அதை செய்யறதும் செய்யாம விடுறதும் நம்முடைய ஆவிக்குரிய பலத்தில் இருக்கு. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவ பாதத்தில் அமர்ந்து தேவ ஆவியின் பலத்தினால நிரப்பப்பட வேண்டும். ஒன்று, நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் வாழப்போறோம், அல்லது மாமிசத்துக்கேற்ற பிரகாரமாக வாழப்போறோம். ரெண்டத்தான் ஒன்று நடக்க போகுது. ஒன்று, ஆவி மேலோங்கும், அல்லது மாமிசம் மேலோங்கும். நடக்கப்போ என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேலாக நாம் எல்லோரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒருவர் நாம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். பிசாசுக்கு கூட நம்மை முழுவதும் அறியவே முடியாது. பட் தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மை முழுவதும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, மாமிசத்தினால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் நாம் மாமிசத்துக்கென்று விதைக்கிறோம். தீயவைகளையும் கெட்டவைகளையும் பொல்லாதவைகளையும் அருவறுப்புகளையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருப்போமா இருந்தால், நடப்பித்துக் கொண்டிருப்போமா இருந்தால், வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் முடிவு அழிவு என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஓகே, திஸ் இஸ் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை. அது எப்படி வாழப்போறா என்பது தீர்மானம் எடுத்து செயல்படுவது உங்களுடைய பொறுப்பு. Nobody can force you. உங்களை யாரும் பலவந்தப்படுத்த முடியாது, பலவந்தப்படுத்தவும் கூட. அதை ஆண்டவர் ஏற்கிறதும் அல்ல. எப்படி வாழ வேண்டும் என்பது நாம் ஒவ்வொருவரையும் பொறுப்பு. மாமிசத்துக்கென்று நாம் விதைத்தால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொல்லாப்புகள், தீமைகள், அநீதியைகள் இவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், விதைத்துக் கொண்டிருந்தால், அதன் முடிவு அழிவு என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்றது. மறுபக்கத்திலே மறுபக்கம் சொல்ற அதே வசனத்திலே நீ பார்ப்பீர்கள், 8 வசனத்திலே, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை என்ன செய்வான், அறுப்பான். ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ற நாம் நன்மையானவைகளை, நீதியானவைகளை, தூய்மையானவைகளை, தேவனுக்கு ஏற்றவைகளை, சத்தியத்துக்கு ஏற்றவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் விதைத்துக் கொண்டே இருந்தால் அதன் முடிவு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்றது. ஆகவே தான் நான் சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு விதைப்பும் அறுப்பும் தான். நாம் எண்ணத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எண்ணத்தை செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எண்ணத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், தேவன் அறியும். அடுத்த வசனம் சொல்றது, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய நாமத்திலே சரியான நோக்கத்தோடு நாம் செய்கிற நன்மையில் சோர்ந்து போகாதிருப்போமா? என்றால் கர்த்தரை நம்பி நாம் செய்கிற நன்மை என்பது ஆவி கேட்டபடி நாம் விதைக்கிறோம். பாரு, நன்மையை விதைக்கிறோம். நன்மையை விதைத்தால் நன்மையை தான் அறுப்போம். ஹலோ, நன்மையை விதைத்தால் நன்மையை தான் அறுப்போம், தீமையை விதைத்தால் தீமையை தான் அறுக்க போறோம். நாம் எதை விதைக்க போறோம், அது எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, மட்டுமல்ல நாம் தளர்ந்து போகாதிருந்தால் எட்ட காலம் தடை செய்யும் போடுது. There is a proper time for everything. Bible says there is a time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, தேவனிடத்தில் ஒரு கடிகாரம் உண்டு. ஆண்டவர் தன்னுடைய நேரத்தின்படிதான் அனைத்தையும் இயக்குகிறார். நம்மிடத்தில் ஒரு கடிகாரம் உண்டு, நாம் இந்த பூமியில வாழ்றபடியால் இதை கேட்ட காரியங்களை நகர்த்துவதற்கு, செய்வதற்கு, வாழ்வதற்கு நமக்கு ஒரு கடிகாரம். ஆனால் தேவ கடிகாரம் நம்ம கடிகாரம் போற அல்ல, அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. எதையும் அரைகுறையாக செய்யல, எல்லாவற்றையும் நேர்த்தியாக பியூட்டிஃபுல்லாக செய்திருக்கிறார். என்ற தேவன் பூரண சற்குணர். ஆகவே அவர் எதை செய்தாலும் பூரணமாகவே இருக்கும். ஏத்த காலத்தில் அறுப்போம். ஒரு காரியம் கவனிங்க, இன்றைக்கு நாம் நன்மை, ஆவிக்குரியவர்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நம்பி நன்மையை விதைக்கிறார்கள். ஆனால் நாம் செய்கிற நன்மைகள், நாம் விதைக்கிற நன்மைகளுக்கு நாம் உடனடியாக ஒரு பலனையும் நாம் எதிர்பார்க்காம இருக்குது நல்லது. ஏனென்றால் பைபிள் சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது, தளர்ந்து போகாதிருந்தால், நன்மை செய்கிறதிலே நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏத்த காலத்தில் அறுப்போம். நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பி ஆவிக்கேற்ற பிரகாரமாக நன்மைகளை நாம் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கடிகாரத்திலே ஏற்ற நேரம் வரும்போது, அவருடைய ஆதீனத்திலே ஏற்ற சமயம் வரும்போது, ஏற்ற நேரம் வரும்போது அதற்குரிய தக்க பலனை நமக்கு அளிப்பார் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஒருபோதும் பொய் சொல்லவே மாட்டார். என்ன கவனிங்க, ஒரு விவசாயி எடுத்துக்கொள்ள, அவன் தன்னுடைய வயலிலே தோட்டத்திலேயோ விதை விதைக்கிறான். அவன் விதையை கஷ்டப்பட்டு அதை கொத்தி என்னெல்லாமோ செஞ்சு தண்ணீர் ஊத்தி அதை விதைச்சு போட்டு உடனே அதன் பலனை அவன் அனுபவிக்கிறதும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிறதும் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், தான் விதைத்த விதை முளைத்து பயிராகி அது பலன் கொடுக்கும் வரைக்கும் அதை விதைத்த விவசாயி, அந்த தொழிலாளி, அவன் பொறுமையோடு காத்திருந்து அதன் பலனை அறுக்கிறான், அதன் பலனை பெற்றுக்கொள்கிறான். இது ஒரு சரியான உதாரணம். நாமும் ஆவிக்குரியவர்கள், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி சரியான நோக்கத்தோடு நாம் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டு இருந்தால், நாம் செய்கிற நற்கிரியைகள், நாம் செய்கிற நல்ல காரியங்கள், நாம் செய்கிற நன்மைகள், கைமாறி கருதாமல் நாம் செய்கிற நன்மைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் செய்கிற நற்கிரியைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஏற்ற காலத்தில், அதான் முக்கியமான பாயிண்ட், ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு பலன் அளிப்பார் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரம் 22 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இதோ சீக்கிரமாய் வர, Behold, I am coming soon. Return to the earth. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எதற்கு வருகிறாரா? அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூடவர். ஆகவே நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல், கலந்து போகாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நன்மைக்கு ஏதுவானவைகளை ஆவி கேட்ட பிரகாரமாக விதைக்கிறவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கு நாம் நற்செய்தி அறிவித்துட்டே இருக்கணும். மற்றவர்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே நடத்துறதிலே நாம் தொடர்ந்து பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்மாலே முடிந்த பணிகளை ஆண்டவருக்காக தொடர்ந்து செய்துட்டே இருக்கணும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் நம்முடைய திராணிக்கு தக்கதாக நற்கிரியைகளையும் நன்மைகளையும் நாம் செய்து கொண்டே இருக்கணும். செய்து கொண்டே இருந்தால் ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற நேரம் வரும்போது நாம் அதன் பலனை அனுபவிப்போம், அறுப்போம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மறுபக்கத்தில் தொடர்ந்து தீமைகளையே விதைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தொடர்ந்து தேவ துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களும் ஒருவரை உடனடியாக அதன் பலனை அனுபவிக்காமல் இருக்கலாம். லிசன், நான் சொல்லலாம் கவனி, தேவ துரோகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், அக்கிரமங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், அவற்றுக்குரிய பலனும் சீக்கிரமாய் கிடைக்கல பாருங்க. பிகாஸ் ஏனென்றால் அவரிடத்தில் ஒரு நேரம் இருக்கு, ஏற்ற காலத்தில் தான் அவர் பலன் அளிப்பார். தீமை செய்கிறவனுக்கும் மாமிச பிரகாரமாக தீமை செய்கிறவனுக்கும் ஏற்ற காலத்தில் அவர் பலன் அளிப்பார். ஆவிக்குரிய பிரகாரமாக நற்கிரியைகளை நன்மைகளை செய்கிறவனுக்கும் ஏற்ற காலத்திலே அவர் பலனளிப்பார். அந்த ஏற்ற காலம் என்பது, அந்த டைம் உனக்கும் எனக்கும் அது தெரியாதப்பா, அது அவர் ஒருவருக்கும் மாத்திரம் தான் தெரியும் பாரு. ஆனா ஒன்று நிச்சயம், ஒன்று சத்தியம் என்னவென்றால், அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை அவன் அனுபவித்து தான் தீர வேண்டும். ஒருவரும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. We cannot change the word, let the word can change us. This is the true and truth. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா என் வார்த்தைகள் ஒரு காலம். நாம் எதை விதைக்க போறோம் படிங்க, நீதிமொழிகள் 12:14 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 12:14 நினைக்கிறேன், வாசி என்று சொல்லப்பட்டு,
அவனவன் தந்தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான்.
போதும், என்ன எழுதிக்கு, அவன் அவன் தந்தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். நீ என்ன பேசுகிறாய், நீ என்ன பேசுகிறாய், நீ என்ன கதைக்கிறாய், நீ கதைக்கிற கதையின், நீ பேசுகிற பேச்சுகள், நீ சொன்ன சொற்கள், உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அதன் பலனை நீ அனுபவிக்கதான். ஆவிக்குரியவர்கள் ஆவி கேட்ட பிரகாரமாக பேசணும், பேச கற்றுக்கொள்ளணும். நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகளால் நாம் சொல்லுகிற வார்த்தைகள், நாம் சொல்லுகிற பேச்சுகள், சொற்களை குறித்து கவனமாக, ஏதோ ஒருவரை கேட்க இழிவேன்னு சொல்லி நாம் ஏதோ ஏனோ தானோடு நாம் பேசி கேட்கிற காதுகள் உண்டப்பா. Every conversation, in every conversation, there is a silent listener. ஒவ்வொரு பேச்சு வார்த்தையிலும் காணக்கூடாத ஒரு அதரிசனமான செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். ஆகவே தேவனுடைய ஜனமே, நான் உங்க சொல்றேன் கேளுங்க, மற்றவர்களுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தாதீங்க. மற்றவர்களுக்கு இருக்கிற நற்கீர்த்திக்கு பங்கம் ஏற்படுத்தாதீங்க. நாம் அதை செய்தால் நாமும் அப்படியான காரியங்களை அறுக்க வேண்டியவர். மற்றவர்களுடைய நட்பேருக்கு நாம் ஒரு அபகீர்த்தியை கொண்டிருக்கூடாது. மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசி அவதூறாக கதைச்சு ஒரு அபகீர்த்தியை நாம் உண்டாக்குவோமா இருந்தால், நாம் விதைக்கிறதை நாட்கள் வரும் நாம் அறுக்க வேண்டியவர். விதைப்பும் அறுப்பும். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியும், உங்களுடையது உங்களுக்கு தெரியும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். போகட்டும், நேரம் பெறுபடியால் நாம் இந்த வேதத்திலே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த விதைப்பும் அறுப்பும் என்ற சத்தியத்தின் கீழே இந்த வேதத்தில் சில பாத்திரங்கள் தாங்கள் விதைத்ததை அறுத்திருக்கிறார்கள். அவைகள்லாம் ஒவ்வொன்றாக நான் அடுக்க சொன்னால் டே நேரம் அதிகமாக எடுக்கும். ஆனாலும் சுருக்கமாக சில காரியங்களை வேகமாக சொல்லி நாம் இந்த சத்தியத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமாக போய் அதை அவதானித்து நாமும் நாம் விதைக்கிறதிலே கவனமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ரைட். உங்க எல்லாருக்கும் பழையாட்டுல ஒரு பரிசுத்தவானை குறித்து நன்றாக தெரியும். முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள் 12, முற்பிதாக்கள் 3. அந்த முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், இவர்கள் தான் முற்பிதாக்கள். இவர்களில் இருந்தால் 12 கோத்திர பிதாக்கள் உருவாகும். இந்த முற்பிதாக்களிலே 3 பேரும் 3 சரித்திர நாயகர்கள். 3 பேருடைய கரெக்டரும் வித்தியாசம், 3 பேருடைய சரித்திரமும் வித்தியாசம். ஆனா அழைப்பு ஒன்று. போகட்டும், என கரிமானவர்களே, யாக்கோபு ஆபிரகாமுடைய குமாரன், ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோப். இந்த யாக்கோபை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். மிஸ்டர் ஜேக்கப், யாக்கோபு என்றாலே அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாட்டுகிறோம் அல்லது வஞ்சிக்கிறேன். நோட்ஸ் எங்கே விட்டேன்? வஞ்சிக்கிறோம் அல்லது ஏமாத்துறோம். என்ன நடந்தது? ஈசாக்கு வயது முதிர்ந்து கண்கள் எல்லாம் இருளடைந்து பார்க்க முடியாத ஒரு டைம் வந்தது. அப்ப அவர் ஒரு நாள் தன் 2 குமாரரை கூப்பிட்டு சொன்னார், ஐ மீன் மூத்த குமாரனை கூப்பிட்டு சொன்னார், மகனே நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி உன் தகப்பனாகிய நான் விரும்புறதை சமைத்து எனக்கு கொண்டு வா. என் மரணம் எப்போ எனக்கு தெரியாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகளை அம்மா உள்ள இருந்து கேட்டே இருக்கிறான். இதுக்குள்ள ஒரு பெரிய கதையே இருக்கு, ஐ பெரிய காரியமே இருக்கு. என்ன தெரியுமா, 2 குமார குடும்பத்தில் 2 பிள்ளைகள், மூத்தவர் அப்பா பிள்ளை, ஏசா அப்பா பிள்ளை, இளையவர் யாக்கோபு வந்து அம்மா பிள்ளை. இன்றைக்கும் இந்த சில நேரத்தில் இந்த குடும்பங்களும் இருக்கு பாருங்க. சில பேர் அப்பா ஒரு பிள்ளை நேசிப்பாரு, அம்மா இன்னொரு பிள்ளை நேசிக்கிறது. இதனால உள்ள சச்சரவு ஏற்படுத்துவார். இங்கே அதான் நடந்திருக்கு. அம்மா இளையவனுக்கு சப்போர்ட் பண்ண, அப்பா மூத்தவனுக்கு சப்போர்ட் பண்ண, இதனால அங்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு என்ன சொன்னார், என் மகனே நீ போய் வனத்துல வேட்டையாடி எனக்கு பிரியமானதை சமைத்து கொண்டு வா, நான் புசித்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். எதிர்காலம் வளமாக இருக்க, நன்மையா இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, எனக்கு பிரியமானதை சமைத்து கொண்டு வா, நான் புசித்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அம்மா உள்ளே இருந்து கேட்டுட்டு இவன் போயிட்டான், மூத்தவன் தன்னுடைய அம்பையும் வில்லையும் எடுத்துட்டு போயிட்டான் வனத்துக்கு வேட்டையாடுறதுக்கு. உள்ள அம்மா இருந்து வேகமா வந்து இடையக்கூடிய யாக்கோபு, இங்க வாப்பா, என்ன உங்க அப்பா உன் மூத்தவன் அண்ணாவை உன் தமையனை ஆசீர்வதிக்க போறேன் சொல்லியிருக்காரு. நான் உனக்கு சொல்றேன், நீ போய் ஒரு ஆட்டுக்குடியை பிடிச்சிட்டு வா, நான் உன் தகப்பனுக்கு ஏற்ற மாதிரி பிரியமானபடி சமைத்து தருவேன். நீ அதை கொண்டு போய் அவருக்கு கொடு, அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும். இப்ப இவன் சொன்ன, ஐயோ அவர் என்னை தடவி பார்த்து என் தமையனுடைய உடம்பெல்லாம் ரோமம், அவன் சிவந்த மேனியும் ரோமம் உள்ளவனாக பிறந்தானா உனக்கு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் உள்ளிருக்கலயே சண்டை போட்டிருக்கான். ஏசாவும் யாக்கோபும் கர்ப்பத்திலே இருக்கும் போதே, ரெபேக்காட வயிற்றிலே இருக்கும் போதே ரெண்டு பேரும் குத்துச்சட்டை போட்டுருக்காங்க. இது அம்மாக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆகவே அம்மா போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரே இவங்க ரெண்டு பேரும் உள்ளே சண்டை போடுறாங்களே, வெளியில வந்தா இவங்க எப்படி இருப்பாங்களோ எனக்கு விலங்கலப்பா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிடத்துல பண்ண. அவங்க ஒரு பக்தி உள்ள தாயாச்சு பாருங்க, உள்ள என்ன இருந்தாலும் டைரக்டாக ஆண்டோட பாத்திருக்கோம். நாம டெலிஃபோன் அடிச்சு கேட்டுருப்போம், ஹலோ இப்படி நடக்க என்ன செய்யற அப்படின்னு. அம்மா நடக்குது ஆண்டோட பக்கம், ஆண்டவரே இப்படி நடக்குதா என்ன செய்யறது? அப்ப ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், அவளுக்கு கொடுத்தார் வழிபாடு. அது போகட்டும். இப்ப ரெண்டு பேரும் வெளியில வந்து வெளியில வரும் போதே பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க, வந்து இன்றைக்கு பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கும், போகட்டும். எனக்கு அருமான கொலை, எங்க அண்ணா எனக்கு மூத்தவன் ரோமம் உள்ளவன், ஜாக்கோப் சொல்றான் எனக்கு ரோமமே இல்லை. ஒருவேளை அப்பாவுக்கு கண் தெரியாது, ஆனா ஒருவேளை அவர் என்ன தடவி பார்த்துட்டா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை அல்லவா நான் பெற்றுக் கொள்வேன். அப்ப அம்மா சொன்ன, நீ பயப்படா, உனக்கு வாழ் சாவல என் மேல வர, நான் சொல்றத மாத்திரம் கேள், என் மகனே நான் சொல்றத மாத்திரம் கேள், நான் இந்த ஐடியா கேள் சரி. அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? மூத்தவன் உடுப்புகளாகிய நல்ல உடுப்பு எல்லாத்தையும் இளையவனுக்கு தூக்கி கொடுத்தார், போடுறா போட்டா. அது மாதிரி அம்மா ஐடியா என்ன தெரியுமா? வெள்ளாட்டு தோல், செம்மறியாட்டு தோல் எல்லாத்தையும் கொண்டு அவன் கையிலையும் கழுத்திலையும் போட்டு ருசியாக்கு சமைச்ச சாப்பாட்டை கொடுத்து அனுப்ப, போ எங்க போ அப்பாட்ட போ, குடு அவர் உன்னை ஆசீர்வதிக்கிட்டு. இவன் போறான், கொண்டு போறான், நான் சொல்ல நல்லா கவனி, கொண்டு போறான். கொண்டு போனதுல என் தகப்பனே இதோ உனக்கு பிரியமானதை சமைச்சிட்டு வந்திருக்கேன், இவ்வளவு சீக்கிரமாக உனக்கு கிடைச்சது எப்படி? அப்ப சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரடியா பண்ணினாரு. என்ன சொன்னார்? உங்க தேவனாக, உன் தேவன் தான் எனக்கு, உங்க உன் தேவனாகிய எனக்கு இன்றைக்கு சிலரை பாருங்க, அநியாயமாக சில காரியங்களை செஞ்சாலும், அநியாயமாக சில காரியங்களை செய்து உலக பிரகாரமாக சித்தி பெற்ற கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கத்தர் நேரடி பண்ணியிருக்கிறார், கத்தர் தந்தார். அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாட்டாலும், அது எப்படி வந்தது தெரியாட்டாலும், என்ன சொல்ற, கத்தர் தந்திருக்கிறார், கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது நம்முடைய மனதின் நினைவை ஒழிய அது தேவனிடத்தில் வந்தது அல்ல. சொல்றான், இது உன் தேவனாய கத்த நீண்ட பண்ண, அப்படியா இது கிட்டவா? நான் உன்னை தடவி பார்க்க, தடவி பார்க்கற கையெல்லாம் ரோபம் கழுத்தலாம். சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். பாவம், வயது முதிர்ந்த தகப்பன், வயது முதிர்ந்த தகப்பன் குழம்பி போயிட்டார். இவன் டெக்னிக் அவரால் பிடிக்கலாம் போயிட்டு பாருங்க. இந்த காலத்து பிள்ளைகளை பாருங்க, அப்பா மாருக்கு விளங்காத அளவுக்கு அகில காரியங்கள் செய்யறதுக்கு அறிவுபடுத்தவளாக இருக்கு. பாவம், வயது முதிர்ந்த நேரத்தில் அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனா கைகளோ ஏசாவுங்க குழம்பிட்டார். ஆனாலும் ஒரு மாதிரி சுதாரித்துக் கொண்டு அவர் என்ன செய்தாரு, அவன் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு அவனை ஆசீர்வதிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஆசீர்வதிச்சோட அவன் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி, அது இப்ப நான் வாரா ஏசா களைச்சு போய் வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்களோட வந்து சமைச்சு, அப்பா என் தகப்பனே இதோ உனக்கு பிரியமான போஜனத்தை நீ சாப்பிட்டு என்னை ஆசீர்வதியும். நீ யாரு? அவ உன் முடி முன்னு மூத்த குமாரனாகிய ஏசா நடுங்கி போய்விட்டா. அப்படியா? அப்ப முதல் வந்தது யாரு? அவன் வந்து உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு போயிட்டானே. நடந்தது என்ன? என்ன சொல்ல கவர், என்ன கதவுடைய காரியத்துக்கு வார். நடந்தது என்ன? நடந்தது என்ன? யாக்கோபு அப்பாவை ஏமாத்துறது மட்டும் இல்ல, அண்ணாவையும் ஏமாத்தினார். அப்பாவையும் அண்ணாவையும் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். அப்ப ஏசா சொல்றான், இதோடு ரெண்டு தடவை என்னை ஏமாட்டி இருக்கிறான். அவருடைய பேர் யாக்கோபு என்பது சரியல்லவா? யாக்கோபு என்ற அர்த்தம் என்ன? ஏமாட்டு, எத்தன் ஏமாட்டு, வஞ்சிக்கிறவன், டிசீவர் என்ற அர்த்தம். அவருடைய பேர் யாக்கோபு, அவன் பேர் எப்படி அவன் அப்படி இருக்கான். இது 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 ரெண்டு தடவை என்னை ஏமாத்திட்டான். சரி, இதனால ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்த போது அம்மா சொன்னா, ஓடு ஏமாத்திட்டாலவா? இனி இங்க இருக்காது, இருந்தா உயிரை காப்பத்து ஓடு. ஓடுறா ஆறான் கிட்ட ஊருக்கு ஓடி போய் என்ன கவனிங்க, அங்க போய் தன்னுடைய தாயின் சகோதரனாகிய லாபான் வீட்டில் போய் தங்கியிருக்கான். அவனுக்கு ரெண்டு குமாரத்தி, நம்ம ஒன் லேயா, அவள் கூச்ச பார்வல், மற்றவள் ராகேல், அவர் ரொம்ப ரூபவதியாக இருந்தாள், பியூட்டிஃபுல்லா இருந்தா அப்படின்னு சொல்லுது பைபிள். நான் சொல்ல பைபிள் சொல்லு. அவன் என்ன செஞ்சான், யாக்கோப்பு போய் லாபத்தில் ஆடு வச்சிருந்தா, அப்ப லாபம் கிடைச்சு வாப்பா உனக்கு என்ன சம்பளம் சொல்லு போடுறேன். அப்ப அவன் சொன்னா, உண்ட ரெண்டாவது உண்ட இளைய குமாரத்திக்காக 7 வருஷத்துல ஆடு மேய்க்கிறேன், 7 இயர்ஸ். நம்ம நாட்டில் பெண்கள் ஆண்களுக்கு வரதட்சணை சீதனம் கொடுக்கிறது வழக்கம், இங்கேயும் கொடுக்கிறாங்களா? ஆனால் அவர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? யூதருடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஆண்கள் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்திருக்கார். இப்படிதான் அல்லாந்து இருக்கும் படி சரியா யோசிக்கிறீங்க இல்லையா? என்ன செய்யறது கவனிங்க, அவன் சொன்னா உடைய இளைய குமாரத்திக்காக 7 வருஷம் நான் ஆடு மேய்க்கிறேன். அப்படியா? சரி மேயப்பா. ஆனா கவனிங்க, அவள் ராகேல் மேல வைத்த பிரியத்தினால் அந்த 7 வருஷம் போனதே அவனுக்கு தெரியல. அவனுடைய பைபிள் சொல்லு, வேகமா போயிட்டு காலம் வந்தோட யாகோபு கேட்டான், கொடு மகளை. சரி, அந்த ஊர் வழக்கத்தின்படி எல்லாரையும் கூட்டி பெரிய பாட்டி எல்லாம் வச்சு, நல்லா கவனிங்க, இரவு நேரம் பெண்ண குடுக்கிற நேரம் வந்தாச்சு, யாக்கோபுக்கு மகளை குடுக்கிற நேரம் வந்தாச்சு. அவன் என்ன செய்தான் தெரியுமா? இவன் கேட்டு இளைய குமாரத்தையே கொண்டு மறைச்சு வச்சுட்டு மூத்த குமாரத்தியாக லேயால கொண்டே உள்ள விட்டுட்டான். காலமை எழுப்பி பார்த்தா மூத்த குமாரத்தி கூச்சப்பார் உள்ளவள், நான் கேட்டவளை தராமல் மற்றவளை எனக்கு தந்துட்டான். அர்த்தம் என்ன? மாமா என்னை ஏமாத்திட்டா. ஹலோ, என்ன நடந்திருக்கு? மாமா என்ன ஏமாத்திட்டா. உங்களுடைய இளைய குமாரத்துக்கு அல்லவா நான் வேலை செய்தேன், ஏன் இப்படி செய்தேன்? தம்பி கொஞ்சம் பொறு, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுக்கிறது இவ்வூர் வழக்கம் இல்ல. நான் யோசிச்சு பார்க்க 7 வருஷம் ஆரம்பிச்சு இதை குறித்து அறியாமல் இருந்திருக்கான். சில பேருக்கு கண் மயங்கிட்டா தெளிவே வார்த்தை கஷ்டமா இருக்குது இந்த காரியத்தில். சோ 7 வருஷம் போயிருக்குது, ஆனா இதை கண்டுபிடி. நேரம் வந்த போது மூத்த குமாரத்தை கொண்டு விட்டான். இவன் கேட்க, ஏன் அவளை கூட்டா? நான் முடிஞ்ச இளைய குமாரத்தி அல்லவா கேட்டேன். அவர் கொடுக்க நடந்தது என்ன? என்ன கவனிங்க, அப்பாவையும் அண்ணாவையும் ஏமாத்திட்டு சூறப்பிடி போல ஓடி வந்தார். இவருடைய வாழ்க்கையில முக்கியமான கட்டம் வந்தபோது இவர் ஏமாற்றப்பட்டு விட்டார். பாருங்க, நான் என்ன சொல்லுவாரேன், இவர் எதை விதைத்தாரோ சொல்லுங்க அதையே இவர் அறுத்தார். அப்பாவையும் அண்ணாவையும் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இவர் செஞ்சிட்டு ஓடி வந்து 7 வருஷம் வேலை செஞ்சு ஒரு பெண்ணுக்காக வேலை செஞ்சும் இவர் கேட்ட பெண் கிடைக்கல. அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டம் இல்லையா? அவருடைய திருமண நேரம் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான கட்டம் வந்தபோது அவன் எதிர்பார்த்தது கிடைக்காத ஒரு பெரிய ஒரு, இட் வாஸ் தி கிரேட்டஸ்ட் டிசப்பாயின்ட்மெண்ட். மிஸ்டர் ஜேக்கப் லாய், யாக்கோபுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதை அவர் தாங்க முடியல, அழுதா புலம்புனா. வேத பிரமாணம் மாறாத பாரு, இன்று இல்லாவிட்டாலும், இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளை அது நிறைவேறும். ஏனென்றால் தேவனுடைய வசனம் பொய் சொல்லாது, தேவன் பொய் சொல்ல மாட்டார், தேவனுடைய வசனம் தவறாது, தேவனுடைய வசனம் மாறாது, அது சொன்னதை நிறைவேற்றும். பாருங்க, தான் செய்ததை அனுபவிக்கிறது கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் எடுத்திருக்கு. அப்பாவை அண்ணாவையும் ஏமாத்திட்டு ஓடி போய் 7 வருஷம் ஆடு மேய்த்து அவன் கண்டது ஏமாற்றம். பாருங்க, அவன் ஏமாத்தினா இவனை இன்னொருத ஏமாத்திதான். பாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாரு, எனக்கு அறிவான தேவனுடைய ஜனமே, நாம் மற்றவர்களை எந்த காரியத்திலும் ஏமாற்றாதிருப்போம் ஆக. சொல்ல கவனிங்க, நான் சொல்றத உங்க மனதில் எழுதுங்க. மற்றவர்கள் நம்மை ஏமாற்றலாம், ஆனால் நாம் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. ஏனென்றால் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். மற்றவர்களை நாம் எந்த விதத்திலும் ஏமாற்றக்கூடாது. ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. நாம் அப்படி செய்தால் நேரம் வரும், நாமும் அதை அறுக்கிறது. சோ நாம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான், அறுப்பான். சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போமே. தானியேலுக்கு திருப்புங்கள். தானியேல் புத்தகம் ஆறாம் அதிகாரம் 24 வசனத்தை பாருங்க. 6:24 தானியேல், புக் ஆஃப் தானியேல் chapter 6 verse 24. ப்ளீஸ் டேக் எவ்ரிபாடி ரீட் தட் வேர்ஸ். வாசிங்க.
தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவியலையும் சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். அவர்கள் கெவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது.
இது ஒரு சரித்திரம், இதை விளக்க போன நேரம். தானியேலுடைய வாழ்விலும் இந்த விதைப்பும் அறிப்பையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்ன நடந்தது? தானியேலை குற்றப்படுத்துவதற்கு அவனோடு இருந்த அதிகாரிகள் முயற்சி செய்தார். ராஜ்யத்தை விசாரிக்கிற காரியத்தில் தானியேலை குற்றப்படுத்த முயற்சித்தார்கள். அது ஆச்சரியம் என்ன தெரியுமா? பல காரியங்களை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அவனுடைய வேலையில, அவன் செய்த ஊழியத்தில், அவன் செய்த வேலையில, அவன் செய்த பணியில ஒருவராலும் அவனை குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு தேவனுக்கு முன்பாக அவன் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கான். பாருங்க, வாட் எ பியூட்டிஃபுல் திங். நம்ம எல்லாருக்கும் இது ஒரு சவால் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இது இட்ஸ் எ சேலஞ்ச் ஃபார் எவ்ரிபடி ஹூ பிலீவ் இன் காட். அவனை குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் ராஜாவுக்கும் மனுஷனுக்கு முன்பாக மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனான். ஆகவே இவங்க ஒரு காரியத்தை செய்த என்ன தெரியுமா? ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் இவங்களை குற்றப்படுத்த முடியாது தானியேல். ஆகவே இவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தான் இவனை குற்றப்படுத்தலாம் சொல்லி ஒரு சதி திட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? 30 ராஜா தரியு என்கிற ராஜா மேதிய பரிசு ராஜா டைரக்டா சொன்னாங்க, ராஜாவே 30 வரைக்கும், ஏறத்தாழ 1 month, 1 வரைக்கும் உண்மை அல்லாமல் யாராவது வேற ஒரு தெய்வத்தை கும்பிட்டால், வணங்கினால் அவன் சிங்கத்தின் குகையிலே போறப்படும். இதை நீர் ஒத்துக்கொள்ளணும். கவனிங்க, தரியு என்கின்ற ராஜாவுக்கு நல்லா தெரியும் தானியேலத்தில் தவறு இல்லை. அவன் தேவ பக்தி உள்ளவன் என்பதும் உண்மை உள்ளவன் என்பதையும் தரியு ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் ஆளுகையில் இருந்த எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து வந்து இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ராஜாவை நெருக்கின போது ராஜாவால் ஒன்னும் செய்ய முடியல. தவறு என்று தெரிந்தும் ராஜா அந்த பத்திரத்துக்கு முத்திரை போட்டார். 30 அளவும் என்னை தவிர வேறொரு தெய்வத்தையாவது, ஆண்டவரை, மனுஷரையாவது, யாராவது தொழுது கொண்டால் அவன் சிங்கத்தின் குகையிலே போடப்பட வேண்டும் என்று ஒரு தாக்கீது, ஒரு சட்டம் ராஜாவினாலே பிறக்கப்பட்டு ராஜ முத்திரை போடப்பட்டு முத்திரை கூட்டப்பட்டார். என்ன கவனி, இந்த சட்டம் அமுலுக்கு வந்தது என்று தெரிந்தும், இதான் எனக்கு ஆச்சரியம், இந்த சட்டம் ராஜாவால் அமுலுக்கு வந்தது என்று தெரிந்தும் தானியேல் என்ன செய்திருக்கார் தெரியுமா? தன் அறைக்குள்ள போய் என்ன செய்தார்? பலகணிகளை எல்லாம் திறந்து படித்த மீன் பார்த்தார். மேலறையில் இருந்த எல்லா ஜன்னல்களையும் திறந்து விட்டு எல்லாரும் பார்க்கத்தக்கதாக முழங்கால் போட்டு தன் தேவனை நோக்கி தினம் தான் செய்து வந்தது போல 3 He didn't miss any single time to kneel down before his Lord. தன் தேவனுக்கு முன்பாக தான் செலவழிக்க வேண்டிய நேரத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லாதபடி பார்த்துக் கொண்ட தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? இன்றைக்கு நமக்கு பற்பல வேலைகள், பல பிரஷர், பல அழுத்தங்கள், பல காரியங்கள், பல வேலைகள், நேரங்களை எல்லாவற்றுக்கும் நாம் செலவழிக்கிறோம். ஆனா தேவ பாதத்திலே அமருவதற்கு, தேவ பாதத்திலே உட்காருவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஊழியங்களை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்திலே செய்கிறவர்கள் கூட, ஊழியங்களை செய்கிறவர்கள் கூட தேவ பாதத்திலே 12 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வசனம் சொல்லுது, தம்மோடு இருக்கவும் தேவோட வசனத்தை பிரசங்கம் பண்ணவும் அவர்களை அனுப்பினார். நம்பர் ஒன், முதல் பிரையோரிட்டி அவரோடு இருக்கிறது. தேவனோடு இருக்க தெரியாதவர்களுக்கு தேவ ஊழியம் எதற்குங்க? தேவனுக்கு முன்பாக நிற்காத ஒருவன் எப்படி மனுஷனுக்கு முன்பாக நிற்க முடியும்? தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி தேவ வளத்தை பெற்றுக் கொள்ளாதவன் எப்படி தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும்? அங்கே பிரச்சனைகள் எழும்பும், குழப்பங்கள் உருவாகும். So we have to kneel down. We have to sit at the feet of Christ time to time, day by day. That is the very important thing, every believer who believes in God. எனக்கு ஆண்டவரோடு உட்கார்ந்து நேரம் செலவழிக்கிற ஏனுங்க எனக்கு இந்த ஊழியத்தை ஏன் செய்யணும், எப்படி செய்கிறது? I cannot understand. I cannot imagine that. இவ்வளவு பொறுப்புள்ள ஒரு பெரிய அதிகாரி பொறுப்பு வாய்ந்த ஒரு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தும், ராஜாவால விரும்பப்படுத்தவனாக இருந்தும், ஒரு மேலதிகாரியாக இருந்தும், தினம் 3 வேளை தன் முழங்கால்களை முடக்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்த தானியல், உனக்கும் எனக்கும் ஒரு சவால் இல்லையா? இன்னைக்கு தானியல் சேவித்த அதே தேவனைத்தான் நாம் சேவிக்கிறோம். ஆனால் தானியல் சேவித்த விதமாக நாம் தேவனை சேவிக்கிறோம். தானியல் சேவித்த தேவனைத்தான் நாம் சேவிக்கிறோம். ஆனால் தானியல் சேவித்த விதமாக நாம் சேவிக்கிறோமா? தடுத்து அவ 3 தடவை. எங்க நமக்கு 3 தடவை உட்கார முடியல. 1 தடவையாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து 1 மணி நேரமாவது தேவனோடு நாம் செலவழிக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரங்களை எல்லாம் நாம் களவாடுவது நியாயமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்க நேரங்களை எல்லாம் நம்ம சுய தேவைகளுக்காக செலவழிக்கிறது நியாயமா? கேட்கட்டார் அமர் ஆவி அமரப்பணி அமர் தேவ சமூக படைத்த தெய்வத்தை, உடைய சிருஷ்டித்த தெய்வத்தை, உனக்காக எனக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்த உருக்குலைந்த உன்னதமான தேவடைய குமாரன் ஏசு கிறிஸ்துவின் பாதத்திலே உட்கார எனக்கு தெரியாவிட்டால் நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஊழியக்காரன் இல்லைங்க. என்னுடைய சுயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், என்னுடைய சுய புத்தி முன்னுக்கு போக முயற்சிக்கும், குழப்பங்கள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய பலத்தில் தான் கட்ட முடியும். தேவனுடைய ஊழியத்தை தேவ பலத்தில் தான் நிறைவேற்ற முடியும். சுய பலத்திலே அல்ல. அது படுதோல்வியை கொண்டு வந்து நம்மை மாத்திரமல்ல மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாகும். We should be very careful in this matter. நான் சொல்றது தேவத்தை நம்புங்க. மூன்று வேளை முழங்கால் போட்டு அவ உட்கார்ந்து பலகணிகளை திறந்து விட்டான். எல்லாரும் பாருங்கடா, சட்டம் போட்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் சத்திய தேவனுக்கு விரோதமாக வருகிற எந்த சட்டத்துக்கும் என் முழங்கால்கள் முடங்காது, என் தலைகள் வணங்காது. என் தலை போனாலும் தேவனுக்கு விரோதமான சட்டங்களுக்கு நான் உடந்தையாக மாட்டேன் என்று சொல்லி, சட்டத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யறமே ராஜா நம்மளை கொண்டுடுவானே, சிங்க குகிறதுக்கு போட்டுருவாங்களே, ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவோம், இதன் எல்லாத்தையும் பூட்டிட்டு ரகசியமா ஜெபம் பண்ணிட்டு விஷயம் முடிஞ்சது. அவர் தான் ஞானவான் ஆயிட்டு. தானியர் யாரு? ஞானவான், full of wisdom என்று ராஜாக்களே சொல்லியிருக்காங்க. He was a man of wisdom. பலகணிகள் ஜன்னல்களை மூடிட்டு மற்றவர்கள் தெரியாம உள்ள இருந்த ஆண்டவர்தான் மண்டாடி, ஆனா அப்படி அவன் செய்யல. திரும்பிட்டோம், எல்லாவற்றையும் தரவுங்க பாருங்க. I am kneeling down before the Lord. He is my creator. அவர் தான் என் ஆண்டவர், அவரை தான் நான் சேவிக்கிறேன். ராஜாவுக்கு அல்ல, ராஜாவுடைய வேலையை செய்கிறேன், ஆனால் தேவனை நான் சேவிக்கிறேன். பாருங்க, ராஜாவின் வேலையை செய்கிறதுக்கும் தேவனை சேவிக்கிறதுக்கும் இடையில பெரிய தூரமே இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த மேன்மையை தந்ததே தேவன் தான். சிலர் தேவனாலே உண்டாகிற மேன்மையை மறந்து கொஞ்ச நாளைக்கு நன்மை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வோம், ஆனால் காரியங்கள் கைகூடி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு செலவழிக்கிற நேரத்தை எல்லாம் cut it. Because we don't have enough time to seek the kingdom of God in our life. What a pity. யாரை ஏமாத்துகிறோம்? எங்க போகிறோம்? என்ன நடக்குது? பக்கத்து வீட்டுக்காரன் இதை வந்து எல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டான். இன்றைக்கு ஜெபம் பண்ணியா? பைபிள் வாசிக்கிறியா? ஆராதனைக்கு போறியா? பிரேயருக்கு போறியா? ஆண்டவோட பணி செய்ய பக்கத்து வீட்டு கேட்க மாட்டான். தேவனோட மனுஷன் தான் கேட்பான். உலக பிரகாரம் வந்து உங்களோட உலக பிரகமான கதை உள்ள ஓதிட்டே இருப்பா. உங்களோட மற்றவர்கள் வந்து கதைக்கிற கதையை பற்றி அவன் எங்க இருக்கா நீ கண்டுபிடிக்க முடியும். அவனவன் தன் வாயின் பலனால திருப்தி அடைவான். மற்றவர் சொல்ற உலக பிரகமான காரியங்கள் அவனுக்கு இருதயத்தை நிரப்பாது. அந்த அளவுக்கு பேதையாக இருக்காது. யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ. சம்படி சே சொல்றாங்க. சில பேர் வந்து மற்றவங்களை குறித்து எனக்கு சொல்லிட்டே இருக்கிறார். அர்த்தம் என்ன? நான் குறை சொல்றேன் இல்ல, மற்றவர் சொல்ற குறைய கேட்கிறேன். தட் சொல் எவ்வளவு பெரிய ஏமாட்டம் தெரியுமா? நான் சொல்ற கேளுங்க. மற்றவர்கள் சொல்ற குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் நீ கேட்கும் வரைக்கும், நீ கேட்கும் வரைக்கும் யாரோ ஒருவர் மற்றவர்களை குறித்து உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இது எப்ப உனக்கு தெரிய போகுது? எப்ப இதை நிறுத்த போற? எப்ப நீ இதை சரிப்படுத்த போற? ஏன் தெரியுமா? உனக்கு மற்றவருடைய குறைகளை கதைக்காவிட்டாலும் மற்றவருடைய குறைகளை கேட்கறதுல ஒரு இன்பம் உனக்குள்ள ஆழத்தில் இருக்கு. அதை கண்டுபிடி நான் உனக்கு சொல்றேன். மற்றவிடத்தில் இருக்க குறைய நீ கண்டா டைரக்ட் அவன் போய் சொல்லு, சிஸ்டர் பிரதர் இப்படி செய்யாது. அவங்க அதை சிலவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்களை தூக்கி எறிவாங்க. உறவு கூட அப்பா ஸ்டாண்ட் பிஃபோர் தி லார்ட். இஃப் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட், இஃப் யூ ஆர் எ மேன் ஆஃப் காட், இஃப் யூ ஆர் எ விமன் ஸ்டாண்ட் பிஃபோர் தி லார்ட். Where we are going? What we are doing? To whom we are going to live? என்ன அடிப்படையில் வாழ போறோம்? என்ன வாழ்க்கை வாழ போறோம்? Decide yourself. This is your life. But you have created by your God. Don't forget it. Keep your mind deeply. பலகடிகள் திறந்திருக்கு. முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி மண்டார். சமயம் பார்த்திருந்த சத்துருக்கள் பார்த்தாங்கள். வச்சது காரியம் எல்லாரும் கூட்டமாக ஓடிப்போ. ராஜா ராஜாவே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தானியேல் நீ நியமித்த பாபிலோன் நகரத்தை காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறதுக்கு அதிகாரிகள் மேல மேலதிகாரியாக வச்சீங்களே, அந்த தானியேல் உண்மை வணங்காமல் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணது எங்களுடைய கண்கள் நாங்கள் எல்லாரும் கண்டோம். இங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த செய்தியை ராஜா கேட்ட உடனே அவனுக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும், தானியல் நீதி உள்ளவன் தெரியும். இவங்க எல்லாம் அது சொன்ன உடனே ராஜாவால ஒண்ணு செய்யும். ஏதோ சட்டம் போட்டு முத்திரை போட்டாச்சு. சொன்னா சரி, நீங்க சொன்னபடி ஆளை பிடிச்சிட்டு கொண்டு போய் மிஸ்டர் தானியல் டேனியல பிடிச்சிட்டு போய் எங்க போடு? சிங்க குகையில போடுங்க. சொல்லி போறாங்க எல்லாரும். வீரவங்களுக்கு சந்தோஷம், தம்ம தங்க காரியம். இத்தனைக்கு அடிப்படை காரணம் பொறாமது. நம்மளும் பார்க்க உயர் பதவியில் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அவனும் ஒரு அந்நிய தேசத்தான். தானியல் யார்? ஒரு யூதன். நம்மளும் பார்க்க அவனுக்கு உயர்ந்த பதவியை ராஜா கொடுத்திருக்கிறார். பொறாம யாரிச்சா? காய்புகார். உள்ள இருந்தது. நேரம் வந்த போது கொஞ்சம் கொஞ்சமாக வழி வந்தது. தானியலை பிடித்து கட்டி என்ன செஞ்சாங்க? சிங்க குகையில் வந்து போட்டான். ஆனா பாவம் போட்டவங்க பாவம், தானியல் இல்ல போட்டவங்க பாவம். உள்ளே போடப்பட்ட தானியலுக்கு என்ன நடக்கிறது என்று கவனிக்காமலே போயிட்டான். God has made a miracle. என்ன நடந்தது? அந்த சிங்கம் தானியலை முறிக்காதபடி கடிக்காதபடி சிங்கம் தானியலோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை கேட்கிற உங்கள் காதுகளுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா தேவ பார்வையில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஆதியில தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து எல்லா மிருகங்களையும் உண்டாக்கினார், சிங்கத்தையும் உண்டாக்கினார். ஆனால் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி சிங்கம் கரடி புலியையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது சிங்கம் ஆதாமையும் ஏவாளையும் கடிக்கல, தீண்டல, கரடி ஆதாம் மேலே பாயல, புலி ஏவாள் மேலே பாயல், ஒரிஜினல் சிங்கம் புலி. கரடி ஆதாம கடிகை, சிங்கமும் ஒன்று செய்யல. ஏன் தெரியுமா? ஆதியிலே மனுஷனும் மனுஷனை மிருகங்கள் தீண்டவே இல்லை, கடிக்கவே இல்லை. மிருகங்கள் மனுஷருக்கு பயப்படுறபடியால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மனுஷனை தாக்குது. இதுதான் அடிப்படை தத்துவம். ஒரு பயம் மனுஷனை குறித்த ஒரு பயம் அடிப்படையாக மிருகங்களுக்குள்ளே இருக்கு. ஆவைதான் அது தங்களை பாதுகாக்க தீண்டுது. அவை ஆதியில் ஆதாமை மனுஷனை மனுஷன் படைச்சு மிருகங்களையும் படைச்ச ஆண்டவர் அவர்கள் எல்லாரும் சமாதானமாக இருக்கும்படிதான் வைத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தபோது பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு மிருகங்கள் எல்லாம் மனுஷனை எதிரியை போல பார்க்க ஆரம்பிச்சு. ஆகவேதான் இன்றைக்கு சிங்கம் எல்லாம் மனுஷன் மேல பாயுது. சோ சிங்க குகையிலே தானியல் போடப்பட்ட போது சிங்கம் அவனை கடிக்கல, சிங்கம் அவன் பாயல, அவனோட போய் ஃப்ரெண்டா இருந்து போட்டவங்க போட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அதிகாலையில் ராஜா துயர சத்தத்தோடு ஓடி வாரார். என்ன ஓடி வர ஓடி 62 வயது நிரம்புன அந்த வயது முதிர்ந்த மேசிய பெசிய ராஜாவாகிய தரி என்கின்றவர் அடுத்த நாள் 7 இந்த மார்னிங் அவர் ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? சிங்க குகைக்கு ஓடுறாரு. ஏனென்றால் சிங்க குகைக்குள்ளே தானியலை போடுவது ராஜாவுக்கு பிரியமில்லை. ஏன்னா அவன் உண்மை உள்ளவன், நீதி உள்ளவன் என்று சமாத்தன் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் எல்லாருடைய நெருக்கத்தின் பிரஷர் நிமித்தம் அப்படியான ஒரு காரியத்தை அவன் செய்யப்படி வந்தது. அவன் 7 இந்த மார்னிங் ஓடுறாரு, சிங்க குகைத்து ஓடி போய் கிட்ட போகும்போது அவன் பலத்த சத்தமாக, தானியலே, தேவனுடைய மனுஷனாகிய தானியலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாரா? அவன் கேட்ட கேள்வி என்ன? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? அவன் சரியான கேள்வியத்தான் கேட்டு இருக்கான். அவன் உள்ள கிடந்து சொல்றான், எங்க இருந்து கேட்கிறான், சிங்க போய் கிடந்து சொல்றான், ராஜாவே ராஜாவே பயப்படாதே, ஒன்னும் பயப்படாதே, நீங்க சொன்னபடி நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இந்த சிங்கத்துக்கு விலக்கி என்னை பாதுகாக்கவர் வல்லவராக இருக்கிறார். சிங்கம் என்ன ஒண்ணு செய்யல, நான் சாகல உள்ள விடுறேன். அப்படியா? ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். கூப்பிட வழியால தூக்கியாச்சு. நான் எடுத்த பொயிண்ட்குள்ளதான் நிக்கிறேன். வழியில போக நல்லா கவனி. என்ன நடந்து குகைக்குள்ள இருந்து தானியலை வெளியில தூக்கி விட்ட உடனே ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? யார் யாரெல்லாம் சிங்க குகைக்குள்ளே தானியலை போறதுக்கு காரணமா இருந்தார்களோ கொண்டு வாங்க. ஏன்னா சிங்கம் பார்த்துட்டே இருக்கா, நம்ம கெஸ்ட் வர இன்னும் காலையில் சிங்கம் போஸ் வெயிட்டிங். எப்ப நம்ம கெஸ்ட் ரொம்ப பசியா இருக்கு, எப்ப நமக்கு நம்ம வேண்டியவங்களாம் வர பார்த்துட்டே இருக்கு சிங்கம். தானியலை யார் யாரெல்லாம் குட்டப்படுத்தி சிங்கத்தின குகைக்குள்ளே போட்டாங்களோ அத்தனை அதிகாரங்களை கொண்டு வாங்க. அதிகாரிகள் அத்தனை அதிகாரிகள் மாத்திரம் இல்ல, அவங்களோட மனுஷமார் பிள்ளைகுமார் குடும்பம் கொண்டு வாழ பாருங்க. எல்லாரையும் கொட்டிட்டு வந்து யார் யாரெல்லாம் தானியல் மேல குற்றம் சாட்டினார்களோ அவங்க எல்லாரையும் ஒருமிக்க சிங்கத்தின் குகைக்குள்ள போட்டான். நடந்த தெரியுமா? பைபிள் வாசி பாருங்க. ஆரம்பத்தை கூட்ட போய் அவங்க கீழே விழுந்த உடனே தானே சிங்கங்கள் அவர்கள் மேல பாஞ்சு எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய தலைப்பு என்ன? விதைப்பும் ஆரம்பம். பாருங்க, தானியல் அநியாயமாக குற்றப்படுத்தி அவனை கொலை செய்யறதுக்கு திட்டப்பட்டு சிங்க குகைக்குள்ளே போட்டார். ஆனால் தேவனோ அவனை காப்பாற்றி வழியை கொண்டு வந்தார். ஆனால் யார் யாரெல்லாம் அநியாயமாக தானியலை குற்றப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் சிங்கங்கள் முறித்து போட்டது. வாட் ஐ மீன், அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை அவர்கள் அறுத்தார். ஆகவே காவலா ஆகவே தோழா, டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர், நாம் மற்றவர்களை எந்த விதத்திலும் தவறாக குற்றம் சாட்டுவதையோ குறை சொல்வதையோ யாக்கிறதர். அவங்க என்ன செய்ய விரும்பினாங்களோ அதே அவங்களுக்கு சம்பவிச்சிருக்கு. பாரு, தானியலை சிங்கம் கடிச்சு சாப்பிடணும், சிங்கம் கொல்லணும், என்ன கொல்லணும், சிங்கம் கொல்லணும் என்று யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையும் அதே சிங்கம் கொண்டிருக்கு. பாரு, அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை அவர்கள் அறுத்திருக்காங்க. என்ன கருமையான தேவனுடைய செருமை, நாம் எதை விதைக்கிறோமோ அதே இருக்கு. ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக கூட சில காரியங்களை நாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் வஞ்சனையாக சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். மனுஷர்கள் அதை அறியாவிட்டாலும், மனுஷர்கள் அதை தெரியாவிட்டாலும், எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிற, அறிந்து வைத்திருக்கிற, ஆராய்ந்து அறிந்திருக்கிற சர்வ வல்லமூல தேவனுடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாக இருக்கவே இருக்காது. ஆகவே இந்த சத்தியத்தை அறிகிற நீயும் நானும் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் எதை விதைக்கிறனோ அதைத்தான் அறுக்க போறேன். ஆகவே இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, என் மாமிசத்தினால் அழிவுக்கென்று அநியாயங்களை நான் விதைக்காம, தேவ துரோகமான காரியங்களை தொடர்ந்து செய்யாம, நீ விரும்பாத அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்யாம, நித்திய செய்வதற்கென்று ஆவிக்குரியபடி நன்மை செய்கிறதில் நான் உறுதியா இருப்பேனப்பா. அப்படி ஒன்று நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அது நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக. தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் கத்தரால வருகிற சுதந்திரம், பிள்ளைகளுக்கு நாம் சாபத்தை வச்சிருப்பார். அநியாயங்களையும் அக்கிரங்களும் அக்கிரமங்களையும் துணிகரமாக செய்து தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தந்த பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒருவேளை நாம் கண்களை மூடிடலாம், ஆனா நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலம் வருங்காலம் யாருக்கு தெரியும்? ஆகவே நீ எதை விதைக்கிறாயோ, நான் எதை விதைக்கிறனோ அதை அறுப்பேன். மாறாத தேவ வசனம் இன்றைக்கும் கிரியை செய்து, ஏனென்றால் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். என்ன கரிமானவர்களே, இந்த கலத்தியார் அப்போது வாசி வசனத்தை படி, 6:7-10 சீக்கிரம் படி.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில்
போகாதிருப்போமாக,
நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்,
ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்தை
நல்லா கவனிங்க,
ஆகையால் நமக்கு கிடைக்கும்,
நமக்கு கிடைக்கும்
சமயத்துக்கு
சமயத்துக்கு தக்கதாக
யாவருக்கும்,
யாவருக்கும்
விசேஷமாய்
விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யணுமா,
நன்மை செய்ய கடவுள்
நன்மை செய்ய. இப்ப என்ன கவனிங்க, ஐ ஹேவ் டு கம் கன்க்ளூஷன். விதைப்பும் அறுப்பும், யாவருக்கும் நன்மை செய்வோம், ஐ மீன் நன்மை செய்து கொண்டே இருப்போம், விசேஷமாக விசுவாசத்த குடும்பத்தாருக்கு நன்மை செய். இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவித்தபடி இன்றைக்கு நம் தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்க, நாம் உதவி செய்யறதுக்கு தக்க சமயம், ப்ராப்பர் டைம், this is the proper time to do something good the people who are in need in our country. The விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யலாம், பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாமே. யானி நன்மை விதைத்தால் நன்மை அறுப்பாய். யாருக்கு தெரியும் நம்முடைய எதிர்காலம், நாளைக்கு என்ன நடக்கும், we don't know what will happen tomorrow, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு திராணிக்கு தக்கதாக நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யலாமே, உதவி செய்யலாமே. ஏத்த காலத்தில் நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாய் மற்றவர்களுக்கு விசுவாச குடும்பத்தாருக்கு விசுவாசமா உதவி செய்யக்கூடும். ஆகவே என கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கஷ்டப்படுகிற நம்முடைய ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, அவசர தேவைக்கு, அவர்கள் உயிர் வாழ தேவைக்கு, அவர்கள் ஜீவிக்கிறதுக்கு உடனடியான தேவைகளுக்கு உதவி செய்யறதுக்கு, இதெல்லாம் நமக்கு ஒரு ஏற்ற தக்க சமயம், ஏற்ற நேரம் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். என் கருமையான தேவ ஜனமே, நாம் அங்கு உபத்திரப்படுகிற கஷ்டப்படுற அந்த மக்களுக்கு மனப்பூர்வமாய் நல்ல உள்ளத்தோடு மனம் திறந்து கொஞ்சம் உதவி செய்யுமே. நன்மை விதைத்தால் நாம் நன்மையா இருப்போம், தீமை விதைத்தால் நாம் தீமையா இருப்போம். இந்த காலகட்டத்திலே நமக்கு திராணி இருந்தும் நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை நாம் மூடிக்கொண்டால், நாம் ஒரு நாள் இவைகளை குறித்து ஆண்டவருக்கு பணக்கோப்பு கொடுக்கத்தான். ஐ பிலீவ் சோ. நீ எதை விதைக்க போறாய், நீ எதை விதைக்க போறாய் உங்களுக்கு தெரியுமா? எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்கின்ற ஒரு மனுஷன், எனக்கு நேரம் பெரிய ராஜதந்திரி, ராஜாவுக்கு அடுத்தவனா இருந்த மொர்கதா என்கின்ற யூத மனுஷனை பழிவாங்க விரும்பினா, 50 மூல உயரத்தில் தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சா, பீப்புளை பிடிச்சி 50 மூல உயரத்தில் தூக்கு மரத்தக்கூடிய செஞ்ச, என்ன தெரியுமா? தன்னை தனக்கு மரியாதை கொடுக்காத மொர்தகாயை தூக்குறதுக்கென்று 50 மூல உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சார். நடந்தது என்ன தெரியுமா? மொர்தகாய தூக்குறதுக்கு எந்த தூக்கு மரத்தை அவர் செய்தாரோ அதே தூக்கு மரத்தில் அதே ஆமான் தூக்கிலிடப்பட்டார். அவர் எதை விதைத்தானோ அதே அர்த்தம். சுருக்கம் அதை சொல்லி இப்படி இன்னும் பல காரியங்களை அடுக்கலாம். அதை நேரம் போயிட்டு என கரிமானவர்களே, மற்றவர்களை பழி வாங்குகிற ஒரு பிசாசின் சாயல், தேவனுக்கு விரோதமான பாவ செயல் நம்முடைய உள்ளத்திலிருந்து முழுவதும் அகலுவதா? உங்களுக்கு தெரியுமா வேதம் சொல்றது? தேவன் சொல்றாரு, பழி வாங்குறது எனக்குரியதுன்றார். நானே பதில் செய்கிறவன், நீயும் நானும் எவரையும் பழி வாங்குவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. ஆனா நாம நம்முடைய மாமிசத்துல துணிகரமாக மற்றவர்களை ஏதோ ஒரு விதத்துல பழி வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறோம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், சத்தியத்தின்படி, ஒருவேளை உங்களுடைய மனதில் யாராவது உங்களுக்கு ஒருவர் அநியாயம் செஞ்சிருந்தாலும், தீமை செஞ்சிருந்தாலும், அதன் அடிப்படையில் யாராவது பழி வாங்குறதுக்கு தீர்மானித்திருந்தால், அல்லது பழி வாங்குற காரியங்களிலே நீங்கள் ஏற்கனவே முயன்று கொண்டிருந்தால், தயவு செய்து அதிலிருந்து மனம் திரும்புங்க, அதை விட்டுடுங்க. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். மட்டுமல்ல, மொர்தகாயை பழி வாங்க விரும்பின ஆமான் அவன் செய்த அதே தூக்குப்படத்தில் அவனே தூக்கிடப்பட்டான் என்பதையும் நாம் அறிவோம். சத்தியம் சொல்றோம். ஆகவே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க போறோம். எனக்கு அருமானவர்களே, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவரமான நன்மைகளை விதைத்தால் நாம் நிச்சயமாக தேவனாலே நன்மைகளை அறுப்போம். அதாவது நித்திய ஜீவனை, முடிவில்லாத வாழ்வு, தேவாதி தேவனோடு என்றென்றும் வாழுகிற நித்திய ஜீவனை நாம் அறுப்போம், பெற்றுக்கொள்வோம். அப்படி இல்லை என்று சொல்லி தம் மனப்பூர்வமாக மனுஷின் விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து பாவ காரியங்களை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருப்பா இருந்தால் நித்திய அழிவு, நரகம்தான். இதிலிருந்து ஒருவரும் நம்மை தப்ப முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். எனக்கு அறிமானவர்களே, நான் முடிக்கிறேன். எந்த ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போறது ஆண்டவருக்கு பொறுப்பும் அல்ல. மனுஷனை நரகத்துக்கு போறதுக்காக தேவன் மனுஷனை படைச்சதும் இல்லை. ஆனா நாம் ஒவ்வொருவரும் நாம் விரும்பினபடி வாழ்ந்து, தேவனுக்கு விரோதமாக அநியாயங்களை செய்து, தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்து, மனம் போல வாழ்ந்து நாம் மரணத்தை தேடிக்கொண்டோம். பாவத்தின் சம்பளம், அந்த வேஜ் ஆஃப் தி சின் இஸ் டெத் என்று வேதம் தெளிவாக சொல்வது, பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் செய்த பாவத்துக்குரிய தண்டனை நித்திய மரணம், நரகம். ஆனால் நம்முடைய தேவனுடைய கிருபை வரும்போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுது. ஆகவே நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி, நம்முடைய பழைய வாழ்க்கைகளை விட்டு மனம் திரும்பி, கோணலும் மாறுபாடுமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி, தாறுமாறான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு, இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம், ஆண்டவரே நான் உமக்காக வாழுவேன், நீ நான் செய்த பாவத்துக்காகவே சிலுவையிலே பாடுபட்டு மரித்தீரப்பா, ரத்தம் சிந்தினீர், தெய்வமே என் பாவங்களை மன்னியும், நான் உமக்கு விரோதமாக அறிந்தும் அறியாமலும் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், கண்மம், வினைகளை தயவு கூர்ந்து மன்னித்தருளும், கிறிஸ்துவே தெய்வமே என்னை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும். இறைவனே, ஆண்டவரே, தெய்வமே என் இதயத்திலே வாருமப்பா, என்னை வாழ வையுங்க என்று நாம் உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டான். உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறார் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்றது. நாங்களும் ஒரு நாள் உண்மையாவரை கூப்பிட்டோம், ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே வந்தார், எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் இன் அவர் ஹார்ட், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரு அனுபவம். என்னுடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் உண்டு, இங்கு இருக்கிற பலருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் உண்டு, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏனென்றால் He paid the price on the cross because of your and my sin. உன்னுடைய என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை கிரியத்தை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்தி இருக்கிறார். மனுஷனே மனுஷியே, என கரிமானவர்களே கூடியிருக்கிறவர்களே குழுமி இருக்கிறவர்களே, உங்கள் ஒருவருடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்திற்காக நாம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக அநியாயங்களுக்காக அக்கிரங்களுக்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் இறைவனாக இருந்தபடியால், தேவனாக இருந்தபடியால், ஆண்டவராக இருந்தபடியால், சர்வ வல்லவராக இருந்தபடியால் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், என்றும் அவர் வாழுகிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இவர் உன் பாவங்களை மன்னிப்பார், இவர் உன்னை வாழ வைப்பார், இவர் உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சொர்க்கத்துக்கு கூட்டி சேர்ப்பார் என்பது சத்தியம். என்றால் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் எவனும் பிதாவிடத்தில் வராது. எனக்கு அருமையான அருமையான ஜனமே, உனக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு தெய்வம் மரித்தார், உனக்காகவும் தன் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நீ அவரை நிராகரித்தால், நீ அவரை வெறுத்தால், நீ அவரை நிராகரித்தால் உடைய வாழ்வு பரிதாபம், அவருடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். முடிவு நரகம், எரிகிற அக்னி என்று வேதம் தெளிவாய் சொல்றது. அந்த பயங்கரமான இடத்துக்குள்ளே போன ஒருவரும், நரத்தில் போய்விட்ட ஒருவரையும் திரும்ப கூட்டி சேர்க்கிறதுக்கு இடமே இல்லை. அதிலிருந்து ஒருவராலும் தப்பவே முடியாது. ஆகவே நீயும் நானும் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீயும் நானும் செய்த பாவத்தை இயேசு கிறிஸ்து தான் சுமந்து தீர்த்தார். பாவம் செய்தது நீயும் நானும், தண்டனை அனுபவித்தது இயேசு கிறிஸ்து. அவருடைய நேசிக்கிறார். ஆகவேதான் உனக்காக தன் உயிரை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை, உன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை, உனக்காக மறித்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நீ நேசிப்பாயா? அவருடைய உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா? அவருக்காக வாழுவாயா? அவர் உன்னை ஆசீர்வதிக்கவும், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும், இன்றைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு உதவி செய்யும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். சால்வி ஓல் ஸ்டாண்டப் பிளீஸ். நாம் எல்லாருக்கும் தெரிவிப்போமா?